சிப்பாய் ஒற்றன் சர்வாதிகாரி. ஓர் உலக யுத்தம் என்னென்னவெல்லாம் செய்யும் முன்கூட்டியே யூகிப்பது மிகவும் சிரமம். 1914 முதல் 1918 வரையிலான 4 ஆண்டுகள் நீடித்த முதல் உலக யுத்தம் ஒட்டுமொத்த ஐரோப்பிய நிலப்பரப்பையே திருத்தி எழுதி புரட்டி போட்டது. 4 பேரரசுகள் கவிழ்ந்தன, மன்னராட்சி முறை ஒழிக்கப்பட்டது. யார் எதிர்பார்த்திருப்பார்கள்? பாரம்பரியமிக்க ஆஸ்திரிய ஹங்கேரிய மன்னர் முடிதுறந்தார், ஜெர்மனியின் கெய்சர் ஓடிப்போனார், ஒட்டோமன் துருக்கி சாம்ராஜ்யம் உருத்தெறியாமல் சிதறியது, மத்திய கிழக்கு நாடுகள் தனித்தனியே மலர்ந்தன, ரஷ்ய புரட்சி ஏற்பட்டு ஜார் மன்னர் தூக்கி அடிக்கப்பட்டார். இன ரீதியில் தனிநாடு கேட்டுக்கொண்டிருந்தவர்களெல்லாம் பலன் பெறத் தொடங்கினார்கள். செக்கோஸ்லோவேக்கியா பிறந்தது. எஸ்தோனியா, பின்லாந்து, லட்வியா, யூகோஸ்லோவியா என்று ஐரோப்பிய மூட்டையிலிருந்து நிறைய உருளைக்கிழங்குகள் உருண்டோடின. எல்லாவற்றுக்கும் மேலாக அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் வல்லரசு பதவிக்காக போட்டியிட ஆரம்பித்ததும் இதற்கு பிறகுதான். ஒரு படுகொலையில் ஆரம்பித்தது அது. ஆஸ்திரிய இளவரசர் ஆர்க்டியூக் பிரான்ஸ் ஃபர்டினண்டின் படுகொலை. 1914 ஆண்டு ஜூன் மாதம் 28 தேதி அது நடந்தது. அப்போது ஆஸ்திரிய ஹங்கேரிய பேரரசின் ஒரு பகுதியாக இருந்த செர்பியாவின், அதாவது தற்போதைய தலைநகரமான சரஜியோவுக்கு இளவரசர் தம் மனைவியுடன் வந்திருந்தார். அவர் எப்போது வருவார் என்று காத்திருந்த செர்பிய போராளி குழு ஒன்று இளவரசர் போன பாதையில் காத்திருந்து கொன்றுவிட்டது. த பிளாக் ஹேண்ட் என்று இந்த குழுவுக்கு பெயர். ஆஸ்திரிய இளவரசர் படுகொலை திட்டத்தில் இக்குழுவைச் சேர்ந்த 15 பேர் ஈடுபட்டிருந்தார்கள். இறுதியில் கார்விலோ பிரின்சிப் என்ற 24 வயது இளைஞன் இக்கொலையை செய்து முடித்தான். ஒரே ஒரு கையெறி குண்டு கொண்டு. வேறென்ன? சர்பிய விடுதலை, இளவரசரின் மரணம். எனவே ஆஸ்திரிய மன்னருக்கும் மற்றவர்களுக்கும் கோபம் தலைக்கேறியது. அடிக்கு அடி, இரத்தத்துக்கு இரத்தம்தான் நோக்கம் என்றாலும் ஒரு கண்டுடைப்பாக செர்பிய பகுதிக்கு விசாரணை கமிஷன் ஒன்றை அனுப்பி வைத்தார்கள். பின்னாலேயே படைகளை அனுப்பினார்கள். பிரச்சினை பெரிதானால் துணைக்கு ஜெர்மனி இருக்கிறது என்கிற நம்பிக்கை. ஆனால் பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகளின் அன்றைய நாடுபிடிக்கிற வெறியின் விளைவாக ஒரு சாதாரண தாக்குதல் நடவடிக்கை உலக யுத்தமாக கனபரிமாணம் பெற்றுவிட்டது. ஆஸ்திரிய ஹங்கேரிய அரசுக்கு உதவ ஜெர்மனி வந்தது, பல்கேரியா வந்தது, ஒட்டோமன் துருக்கிய பேரரசு வந்தது, எதிர்ப்பக்கம் பிரான்ஸ், ரஷ்யா, பிரிட்டன், இத்தாலி, அமெரிக்கா என்று மிகப்பெரிய தாதாக்கள் எழுந்து நின்றார்கள். அரசுகளுக்கு 1000 நோக்கம் இருந்தது. ஆனால் ஒரு சாதாரண சிப்பாயாக ஜெர்மனியின் பவேரிய ரெஜிமெண்டில் இடம்பெற்று முதலில் பிரான்சுக்கும் பிறகு பெல்ஜியத்துக்கும் சென்ற ஹிட்லருக்கு மனம் முழுவதும் சந்தோஷம் மட்டும்தான் இருந்தது. எத்தனை வருட கனவு! தந்தை நிலமான ஜெர்மனி பங்கு பெறும் யுத்தத்தில் நாமும் பங்கேற்க ஒரு சந்தர்ப்பம். அதுவும் எப்பேற்பட்ட வல் அரசுகளுடன் மோதுகிறோம். ஜெர்மனி ஜெயிக்க வேண்டும். சாத்தியமுள்ளவரை முன்னர் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இழந்த அனைத்து பிராந்தியங்களையும் மீட்டெடுக்க வேண்டும். பிஸ்மார்க்கின் அகண்ட ஜெர்மனி மீண்டும் மலராமல் போயிடுமா என்ன? கண்டிப்பாக அது நடக்கும், நடந்தே தீரும். மன்னர் கெய்சர் வில்லியம் மீது அவருக்கு நம்பிக்கை இருந்தது. ஜெர்மனிய தளபதிகள் மீது அளப்பரிய மரியாதை இருந்தது. போர்முனையில் ஹிட்லர் மிகவும் உற்சாகத்துடன் காணப்பட்டார். நேரம் காலம் பார்க்காமல் பணியாற்றினார். எளிய பணிதான் தகவல் தொடர்பு. படைப்பிரிவின் தலைமை அலுவலகத்திலிருந்து போர்முனைக்கும், அங்கிருந்து அலுவலகத்துக்கும் செய்திகளை கொண்டு சேர்க்கும் பணி. இந்த பயணத்தில் அவருக்கு ஒரு சமயம் குண்டடி கூடப்பட்டது. ஹிட்லருக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது. ஒரு இராணுவ வீரனுக்கு வேறென்ன வேண்டும்? குண்டுகாயத்தைப் போல் சிறந்த விருது உண்டா? அடிபட்டு சிகிச்சை பெற்று மீண்டும் எழுந்து பணிக்கு வந்துவிட்டார். மிகச்சில தினங்கள்தான் மருத்துவமனையிலிருந்த அந்த 2-3 நாட்கள் கூட அவருக்கு காலத்தை வீணடிப்பது போல தோன்றியது. ஓடிவிட வேண்டுமென்று விரும்பினார். போர்க்களம்தான் எத்தனை புனிதமான இடம்! குண்டுச் சத்தமெல்லாம் அவருக்கு சங்கீதமாக கேட்டது. சக வீரர்கள் தங்களுக்கு அளிக்கப்பட்ட உணவு குறித்தும் தங்குமிட குளறுபடிகள் குறித்தும் அவ்வப்போது மேல் அதிகாரிகளிடம் புகார் கூறுவார்கள். ஹிட்லர் வாய் திறக்க மாட்டார். என்ன கிடைக்கிறதோ சாப்பிடுவார். எங்கே கை நீட்டுகிறார்களோ அங்கே படுத்து உறங்குவார். தனிப்பட்ட விஷயம் எது ஒன்றுமே அவருக்கு பொருட்டாக இல்லை. யுத்தம், யுத்தம் ஒன்று மட்டுதான் முக்கியம். ஹிட்லருடன் ஒரே கூடாரத்தில் தங்கியிருந்த ஒரு ஜெர்மனிய சிப்பாய் பின்னொரு காலத்தில் அந்த நாட்களை நினைவு கூறும்போது இப்படி சொன்னார். எங்களுக்கெல்லாம் தீராத வியப்பு. அடால்ஃப் ஒருபோதும் தம் உறவினர்களுக்கு கடிதம் எழுதி நாங்கள் பார்த்ததில்லை. எந்த உறவினரிடமிருந்தும் அவருக்கு கடிதங்கள் ஏதும் வராது. போர்முனையில் வீரர்கள் ஜீவித்திருக்க அத்தகைய கடிதங்கள் மட்டும்தான் ஒரே வழி. ஆனால் ஹிட்லர் பெரும்பாலான நேரம் கார்ட்டூன்கள் வரைவதிலேயே செலவழித்தார். வரைந்த கார்ட்டூன்களை இராணுவ உள்சுற்று பத்திரிகை ஆசிரியருக்கு அனுப்புவார். அத்தனையும் போர்க்களக் காட்சிகள். பார்க்க கொஞ்சம் நன்றாக கூட இருக்கும். உன் உறவினர்கள் யாரும் கடிதம் எழுத மாட்டார்களா என்று பல சமயம் கேட்டிருக்கிறேன். பதிலே வராது. உறவுகள் அவருக்கு எப்போதும் ஒரு பொருட்டாக இருந்ததில்லை. பேச்சு என்று ஆரம்பித்தால் ஜெர்மனியை பற்றி மட்டும்தான் பேசுவார். மணிக்கணக்கில் பேசுவார். மூச்சு விடாமல் பேசுவார். பின்னாளில் பெரிய தேசியவாதியாக வருவார் என்று அப்போதெல்லாம் கிண்டல் செய்வோம். கிண்டலே அல்ல அது, சந்தேகமில்லாமல் ஹிட்லர் ஒரு தேசியவாதிதான். அவரது இதயம் ஒருபோதும் லப்டப் லப்டப் என்று துடித்ததில்லை. ஜெர்மனி ஜெர்மனி என்றுதான் துடித்து கொண்டிருந்தது. அகண்ட ஜெர்மனி, பரிபூர்ண ஜெர்மனி, பிஸ்மார்க்கின் ஜெர்மனி. முதல் யுத்த காலத்தில் ஹிட்லரின் பணி அவருடைய பிரிவில் வெகுவாக பாராட்டப்பட்டிருக்கிறது. நேர்மையான ஆர்வமுள்ள சிப்பாய், ஒன்றிரண்டு மெடல்கள் கூட கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் பதவி உயர்வு எதுவும் தரப்படவில்லை. இதற்கு பல காரணங்கள் சொல்கிறார்கள். ஹிட்லரே அந்த படைப்பிரிவின் தலைமை அலுவலகத்தை விட்டு வெளியேற விரும்பவில்லை என்பது சொல்லப்பட்ட ஒரு காரணம். அவர் ஜெர்மனி குடியுரிமை பெறாதவர், ஆஸ்திரிய பிரஜை என்பது இன்னொரு காரணம். 1916 அக்டோபரில் ஹிட்லருக்கு காலில் குண்டு காயம் பட்டது. சற்றே பெரிய காயம். உடனடியாக அவர் பணி விலக்கு அளிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டார். 5 மாத காலம் அவர் ஓய்வில் இருக்க வேண்டியிருந்தது. மார்ச் 1917 மீண்டும் அவர் பணியில் சேர்ந்து கொண்டார். உண்மையில் அதுநாள் வரை போர்க்களப் பணியை உற்சாகமாகவும் விளையாட்டாகவும் மேற்கொண்ட ஹிட்லருக்கு அதில் உள்ள சிரமம் குறித்து முதன் முதலில் தெரிய வந்த தருணம் அது. கொஞ்சம் பயந்துதான் போனார். ஆனால் தளரவில்லை. அடிபடாமல் பணியாற்றுவது எப்படி என்று சீனியர்களை பார்த்தும் கேட்டும் அதன்பின் கற்றுக்கொள்ளத் தொடங்கிவிட்டார். ஆனால் அக்டோபர் 15, 1918 அன்று அவர் எதிர்பாராத மிகப்பெரிய தாக்குதல் ஒன்றில் அகப்பட்டு கொண்டார். பிரிட்டன் படைகளின் விஷவாயு தாக்குதல். சட்டென்று ஹிட்லருக்கு கண் தெரியாமல் போய்விட்டது. வெள்ளை உலகம் இருண்டு கண்ணிலிருந்து நீரா இரத்தமா என்று தெரியாத திரவம் வழியத் தொடங்கியது. கதிகலங்கிப் போனார் ஹிட்லர். ஓரடிகூட எடுத்து வைக்க முடியவில்லை. இனி ஒரு குருடனாகத்தான் வாழ்வை நடத்தியாக வேண்டுமோ என்கிற கவலையுடன் இராணுவ மருத்துவமனைக்கு போய்ச் சேர்ந்தார். உண்மையில் அது குருடாக்கும் விஷவாயு அல்ல. தற்காலிகமாக பார்வையை பறிக்கக்கூடிய ரகத்தைச் சேர்ந்ததுதான். ஆனால் பக்க விளைவாக நரம்பு மண்டலத்தை அது தாக்கிவிட்டது. ஹிஸ்டீரியா எனப்படும் ஒருவித நரம்பு சம்பந்தமான நோய் அன்று முதல் ஹிட்லரை பற்றி கொண்டது. வாழ்நாள் முழுவதும் உடன் இருந்தது. கோபம் வரும்போதெல்லாம் அவரது நரம்பு புடைக்கும், இரத்தம் கொப்பளிக்கும், உடலின் சகல பாகங்களும் தனித்தனியே நடுங்கும். ஒரு லேத் மிஷின் மாதிரி மூளை தடதடத்து பல நிமிடங்கள் கழித்து அடங்கும். ஹிட்லர் சோர்ந்து போய் விழுவார். கண்டறியாமல் மருத்துவமனைக்கு வந்த ஹிட்லருக்கு இராணுவ டாக்டர்கள் சிகிச்சை அளிக்கத் தொடங்கினார்கள். நாள் முழுவதும் படுக்கையிலேயே கிடந்தார். கண்டானே தெரியவில்லை. சிந்தனைக்கு என்ன குறை? தம் கனவுகளில் அவர் திரும்ப திரும்ப அகண்ட ஜெர்மனியின் வரைபடத்தை ஓடவிட்டு பார்த்து கொண்டிருந்தார். அதற்கு இடராக இருக்கக்கூடிய ஜனநாயக ஆட்சி முறை குறித்தும் யூதர்களின் அதிகார பலம் குறித்தும் அதை எப்படி அடக்குவது என்பது குறித்தும் விதவிதமாக யோசித்தார். அவ்வப்போது யுத்த நிலவரம் குறித்து மருத்துவர்களிடம் தகவல் கேட்டு அறிந்து கொண்டார். எப்படியும் ஜெர்மனி வெற்றி பெற்றுவிடும் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை அவருக்கு இருந்தது. ஆனால் அது எப்போது, அதுதான் தெரியவில்லை. ஹிட்லரின் கவலையே அதுதான். 4 வருடங்களாக தொடர்ந்து கொண்டிருக்கிற யுத்தம், ஆங்காங்கே வெற்றிகள், ஆங்காங்கே தோல்விகள், பிரெஞ்சு, ஐரோப்பிய, ரஷ்ய எதிரிகளுக்கு இப்போது இன்னொரு துணைவன் கிடைத்திருக்கிறான், அமெரிக்கா. அந்த பக்கம் ஆள்பலம் அதிகமாக இருக்கிறது, ஆனால் இந்த பக்கம் அவரது கவலை விரைவில் அதிகரிக்கும்படியான செய்திகள் அப்போது வர ஆரம்பித்திருந்தன. யுத்தத்தின் பக்க விளைவுகள் ஜெர்மனியின் பொருளாதாரத்தை மிகவும் சீர்குலைத்திருந்தன. உணவுப் பஞ்சம், உற்பத்தி பஞ்சம், நாணய மதிப்பு கண்ணுக்கு தெரியாத பாதாளத்துக்கு போய்விட்டிருந்தது. ஜெர்மனியின் கம்யூனிஸ்ட் கட்சி மன்னருக்கு எதிரான போராட்டங்களை தினசரி நடத்த ஆரம்பித்திருந்தது. தொழிற்சங்கங்கள் இந்த போராட்டத்தில் பங்கெடுக்க அழைக்கப்பட்டன. நீங்கள் அடித்துக் கொள்வதற்கு நாங்கள் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? வேலைக்கேற்ற கூலி இல்லை, பல இடங்களில் வேலையே இல்லை. சட்டென்று ஒரு நாள் ஜெர்மனியின் ஒட்டுமொத்த தொழிற்சாலைகளும் உற்பத்தி நிறுத்தத்தை அறிவித்தன. இனி இராணுவத்துக்கு ஆயுத சப்ளை இருக்காது. கொதித்து போனார் ஹிட்லர். எப்பேற்பட்ட துரோகம்! இவர்களெல்லாம் உண்மையான ஜெர்மனியர்கள்தானா? இப்படி கூடவா யுத்த நேரத்தில் சிந்திக்க தோன்றும்? உயிரை கொடுத்தாவது தேசத்தின் வெற்றி குலைக்கும் மனோபாவம் ஏன் யாரிடமும் இல்லை தன்னைத் தவிர? கடவுள் ஏன் கம்யூனிஸ்டுகளையும் யூதர்களையும் படைத்தார்? அவர்களை எப்படி அழிப்பது, ஒழிப்பது? ஹிட்லரின் எண்ணம் இப்படித்தான் போனது. வேலைநிறுத்த யோசனையை அளித்தவர்கள் யூதர்கள், பின்னணியிலிருந்து ஊக்குவித்தவர்களும் அவர்கள்தான், செயல்படுத்தியவர்கள் கம்யூனிஸ்டுகள். அப்பாவி மக்களுக்கு என்ன தெரியும்? வேலைநிறுத்தம் செய்தால் சம்பளம் கிடைக்கும் என்கிற அபத்தமான கனவில் செய்திருக்கிறார்கள். ஆனால் ஜெர்மனியின் கட்டுறுதியை அளிக்கும் விதமாக அல்லவா இந்த வேலைநிறுத்தம் அமையும்? உண்மையில் அப்படித்தான் ஆனது. 1ஆம் உலகப் போரில் ஜெர்மனி வீழ்ச்சியடையவும், மன்னர் கைசர் வில்லியம்ஸ் ஹாலந்துக்கு தப்பிச் செல்லவும் அந்த மாபெரும் வேலை நிறுத்தம்தான் ஒரு தொடக்கப்புள்ளியானது. தவறவும் ஜெர்மன் மீடியா இராணுவத்தினரை சகல வழிகளிலும் தொடர்ந்து கிளி கிளி என்று கிழித்துக் கொண்டிருந்தார்கள். தோற்பதற்காகவே போர்முனைக்குச் சென்றவர்கள் என்பது போல எழுதினார்கள். மருத்துவமனையில் இருந்த ஹிட்லருக்கு இந்த தகவல்கள் அனைத்தும் ஒரு பாதிரியார் மூலம் தெரியவந்தது. வாராந்திர பிரார்த்தனைக்காக வரும் பாதிரியார் அவர். ஆம், ஜெர்மனி விழுந்துவிட்டது. இனி மன்னர் குடும்பத்தினர் ஆளப்போவதில்லை. ஜனநாயகம் என்று ஏதோ ஒன்று வந்திருக்கிறது. குடியரசு என்கிறார்கள். எப்படியும் நல்லது நடக்கும் என்றுதான் பேசிக் கொள்கிறார்கள். ஆனால் யுத்தத்தின் விளைவாக தேசம் நிறைய பொருளாதார சுமைகளை தாங்கவும் வேண்டி இருக்கும் என்கிறார்கள். அது என்ன மாதிரியான சுமை, எத்தனை காலம் தாங்க வேண்டும் தெரியவில்லை. கதறிவிட்டார் ஹிட்லர். என் தாய் இறந்தபோது அவளுடைய சமாதியின் முன்னின்று கதறினேன். அதன் பிறகு இந்த சந்தர்ப்பத்தில்தான் மீண்டும் என்னை கட்டுப்படுத்த முடியாதபடி ஆகிவிட்டது என்று இது குறித்து தன் சுயசரிதையில் எழுதுகிறார். 20 லட்சம் பேரின் மரணத்துக்குப் பிறகு யுத்தத்தில் ஜெர்மனி தோற்றது என்கிற உண்மையை ஹிட்லர் ஜீரணிக்க வெகு காலமானது. ஒரு வழியாக அவர் மீண்டபோது தோல்விக்கு அவரளவில் ஒரு காரணத்தை கண்டுபிடித்திருந்தார். ஜெர்மனிய மன்னர் கெய்சரின் கம்யூனிஸ்ட் தோழமை உணர்வுதான் காரணம். ஒரு பக்கம் மன்னருடன் நட்பு பாராட்டி, இன்னொரு பக்கம் முதுகில் கத்தியை சொருகிவிட்டார்கள் என்று ஹிட்லர் இது குறித்து எழுதியிருக்கிறார். ஆகவே அவர் தம் பார்வையை திரும்ப பெற்றுக்கொண்டு மருத்துவமனையிலிருந்து விடைபெற்ற போது தெளிவான ஒரு முடிவுக்கு வந்திருந்தார். ஜெர்மனியின் மறுமலர்ச்சிக்கான முடிவு. கம்யூனிஸ்டுகளை நசுக்க வேண்டும், யூதர்களை ஒழிக்க வேண்டும், அவ்வளவுதான். அந்த ஆண்டு நவம்பரில் ஹிட்லர் மீண்டும் மியூனிக் திரும்பி தன் இராணுவ முகாமில் இணைந்து கொண்டார். தொடர்ந்து இராணுவத்தில் இருக்கும் உத்தேசம் அவருக்கு இல்லை, ஒரு தற்காலிக ஏற்பாடு. தங்குமிடம் அமைத்துக் கொள்ளும் வரையிலாவது ஒதுங்க ஒரு நிழல் வேண்டும். சக தோழர்கள் பலர் அங்கே யுத்தத்தில் ஏற்பட்ட தோல்வியில் துவண்டு கிடந்ததை ஹிட்லர் பார்த்தார். உட்கார்ந்து பேசியதில் கம்யூனிஸ்டுகளும் யூதர்களும் தான் ஜெர்மன் முடியாட்சி ஒழிய காரணமானவர்கள் என்கிற அவரது கருத்தே வேறு சில தோழர்களுக்கும் இருந்ததை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் யாரும் வெளிப்படையாக பேச முடியவில்லை. நிகழ்ந்திருப்பது ஜனநாயக புரட்சி என்ற பெயரில் கம்யூனிச புரட்சி. புதிய குடியாட்சிகள் கம்யூனிஸ்டுகளே அதிகம் நிறைந்திருக்கிறார்கள். ஜெர்மனி எங்கும் முன்னை காட்டிலும் அதிகமாக யூத தலைகள் உலவுகின்றன, முதலாளித்துவ முதலைகள். இது நல்லதல்ல. தேசம் நிச்சயமாக சகிக்க முடியாத அளவுக்கு நாசமாகத்தான் போகிறது என்று ஹிட்லர் சொன்னார். என்ன செய்யலாம்? ஏதாவது செய்துதான் ஆக வேண்டும். இராணுவத்திலிருந்து கொண்டு இனி ஏதும் செய்வதற்கில்லை. வெளியேறிவிடுவதுதான் உத்தமம் என்று அவருக்கு தோன்றியது. ஒரு கட்சி தொடங்கலாம் என்று நினைத்தார். ஆனால் இது குறித்தோ அல்லது வேறெதுவும் குறித்தோ யாரிடமும் பேச முடியவில்லை. புதிய ஜெர்மன் குடியரசில் யார் சொந்த சகோதரர், யார் உளவாளி என்று எளிதில் கண்டுபிடிக்க முடியாது. குறிப்பாக மன்னரின் இராணுவத்தில் பணியாற்றிய வீரர்கள் விஷயத்தில் அரசாங்கம் மிகுந்த எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள ஆரம்பித்திருந்தது. மூச்சு விட்டால் கூட பிடித்து கொண்டு போய்விடுவார்கள் போல் இருந்தது. எனவே ஹிட்லர் தம் எண்ணத்தை கொஞ்ச காலம் மனத்துக்குள்ளேயே சுமந்து கொண்டு தெரிந்தார். தப்பித்தவரி வெளியே சிலரிடம் பேசப்போக ஒரு சமயம் அவர் தங்கியிருந்த அறைக்கு மூன்று உளவாளிகள் வந்துவிட்டார்கள். வேறென்ன, கைது செய்து அழைத்துப் போகும் உத்தேசம்தான். ஆனால் அவர்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஹிட்லர் எம்மாதிரியான நபர் என்று அவர்களுக்கு தெரியாது. கைது நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் துப்பாக்கி எடுத்து நீட்டுவார் என்று நினைத்து பார்த்திருக்கவில்லை. போய்விட்டார்கள். ஹிட்லர் தீர்மானமே செய்துவிட்டார். அரசியல்தான், அது ஒன்றுதான் தன் வழியாக இருக்க முடியும். அவருக்கு அவர் அப்போதிருந்த இராணுவ பிரிவிலேயே புதிதாக ஒரு உத்தியோகம் கிடைத்தது, அமைந்தது என்று சொல்ல வேண்டும். ஹிட்லருக்கு மிகவும் பிடித்தமான பணி இராணுவ வீரர்களுக்கு அரசியல் சொல்லித்தருகிற பணி. அது அவசியம் என்று அந்த பிரிவின் அதிகாரிகள் கருதினார்கள். ஏனெனில் குடியரசு சித்தாந்தம் ஜெர்மனிக்கு புதிது. அவர்கள் மாட்சிமை பொருந்திய மகாராஜாவின் நிழலில் வாழ்ந்தவர்கள். ஆட்சி மாறியது போலவே சட்டங்கள் மாறியிருக்கின்றன, நடைமுறைகள் மாறியிருக்கின்றன. ஐரோப்பாவே மெல்ல மெல்ல தன் முகத்தை மாற்றிக்கொண்டிருந்த காலம் அது. எனவே இராணுவ வீரர்கள் சற்றே அரசியல் அறிந்திருப்பது நல்லது என்று நினைத்திருக்கக்கூடும். சுவாரஸ்யமாக பேசுவதிலும் எதையும் தெளிவாக தீர்மானமாக பேசுவதிலும் ஹிட்லருக்கு இயல்பாகவே இருந்த தேர்ச்சியும் அவருடைய அரசியல் ஆர்வமும் கொஞ்சம் ஞானமும் கூட அவருக்கு இந்த வேலைவாய்ப்பை தேடி அளித்திருக்கலாம். ஹிட்லர் சந்தோஷமாகவே பிரசங்கங்கள் நிகழ்த்த ஆரம்பித்தார். தனக்கு தெரிந்த அரசியல், தனக்கு தெரிந்த ஜெர்மனி, தனக்கு தெரிந்த ஜெர்மனியர்கள் ஏன் தாழ்ந்து போய்விட்டார்கள், யார் காரணம், எப்படி கம்யூனிஸ்டுகள் மேல்மட்டத்து தொடர்புகளை வளர்த்துக்கொண்டு அதிகார பலத்தின் அங்கமாகிவிட்டார்கள். கம்யூனிசம் ஒரு விஷ வித்து, அதில் ஹிட்லருக்கு சந்தேகமே இல்லை. நசுக்கியே தீர வேண்டும். ஜனநாயகம், சமதர்மம் என்கிற பெயர்களையெல்லாம் தாராளமாக உச்சரித்துக் கொண்டு அவர்கள் உட்கார்ந்து சாப்பிடுகிறார்கள். உங்கள் கண்ணில் இதெல்லாம் படவில்லையா? ஹிட்லர் ஆக்ரோஷமாக பேசுவார், உதடு துடிக்க பேசுவார், மூக்கு சிவக்க பேசுவார், ஓரிடத்தில் கால் பாவாமல் அங்குமிங்கும் மிதந்தபடி பேசுவார், உணர்ச்சின் வசத்தில் சிக்குண்டு குரல் உயர்த்துவார், அழுவார், கதறுவார், மீண்டும் புன்னகை செய்வார். ஒரு விஷயம், இவை எதுவும் நடிப்பல்ல. உண்மையிலேயே அவர் அப்படித்தான் இருந்தார். உணர்ச்சிகளின் கலவையாக, உணர்ச்சிகளின் பெரும் புயலாக, உணர்ச்சிகளின் ஆக்ரோஷ சூறாவளியாக, தான் நம்புகிற விஷயத்தை அதிகபட்ச ஆர்வமுடன் அவர் விவரித்துக்கொண்டே போவார். மணிக்கணக்கில் பேசுவார். அலுப்பு இருக்காது, களைப்பு தெரியாது, இடையே ஒருவாய் தண்ணீர் கூட குடிக்காமல் 3 மணி நேரம் பேசக்கூடியவர் ஹிட்லர். இராணுவ அதிகாரிகளுக்கு இது தெரியும். ஒரு வகையில் அவர்கள் புதிய அரசாங்கத்தின் மீது கொண்ட எச்சரிக்கை உணர்வின் பிரதிபலிப்பாகத்தான் இதை செய்தார்கள். ஓர் அவசியம். ஒரு சந்தர்ப்பம் நேரும்போது இராணுவத்தினர் வீணடித்துவிடக்கூடாது. இந்த குடியரசு சித்தாந்தமெல்லாம் ஜெர்மனியின் உடம்புக்காகாது. ஏதாவது செய்தாக வேண்டும். அதற்கான முதல் படிதான் இது. ஆனால் யாரும் வெளியே சொல்லவில்லை. இராணுவ வீரர்களுக்கு அரசியல் சொல்லித்தரப்படும் என்று போர்டு மாட்டிவிட்டார்கள். ஹிட்லர் ஓர் ஆசிரியராகிப் போனார். மிக குறுகிய காலத்தில் ஹிட்லர் பணியாற்றிய அந்த பிரிவில் பல பேர் புதிய அரசுக்கு எதிரான அதிருப்தியை மெல்ல மெல்ல வெளிக்காட்ட ஆரம்பித்தார்கள். ஹிட்லரின் பிரசங்கங்கள் ஒரு காரணம், ஹிட்லரைப் போலவே பேசிய வேறு சிலரின் பாதிப்புகளும் காரணம். அதை ஹிட்லரின் அதிர்ஷ்டம் என்றே சொல்ல வேண்டும். சிப்பாய்கள் மட்டத்தில் மட்டுமல்லாமல் அதிகாரிகள், பவேரிய மாகாண ஆட்சியாளர்கள் தரப்பிலும் இந்த ஆட்சியை கூடிய விரைவில் நீக்க வேண்டும் என்கிற எண்ணம் உருவாகியிருந்தது. அரசியலில் தனியாத ஆர்வம் கொண்டிருந்த ஹிட்லரை அவர்கள் பயன்படுத்த நினைத்தார்கள். ஆகவே தேசிய உணர்வு மிக்க ஏதாவது ஒரு கட்சிக்குள் இராணுவத்தினரை ஊடுருவ வைத்து ஒரு புரட்சிக்கான சாத்தியங்களை ஆராயலாம் என்று முடிவெடுத்தார்கள். ஜெர்மன் தொழிலாளர் கட்சி, ஜெர்மன் வர்க்கர்ஸ் பார்ட்டி என்கிற கட்சியை தேர்ந்தெடுத்தார்கள். அது ஒரு சோசியலிச கட்சி, முதலாளித்துவவாதிகளையும் யூதர்களையும் எதிர்த்து கொண்டிருந்த கட்சி. ஒரு பேச்சுக்குத்தான் இப்படி சொல்லலாம். உண்மையில் அன்றைக்கு ஜெர்மனியில் தினசரி ஒன்றாக உருவாகி கொண்டிருந்த ஏராளமான குட்டி கட்சிகளுள் அதுவும் ஒன்று. அவ்வளவுதான். குடியரசு என்று சொல்லிவிட்ட பிறகு கட்சிகள் முளைப்பதற்கு கணக்கு வழக்குகள் உண்டா என்ன? இந்த தொழிலாளர் கட்சிக்குள் போலீஸ் உளவாளிகளை ஊடுருவச் செய்யும் வேலையை தொடங்க முடிவு செய்து அதற்கென ஒரு படையை தயார் செய்தார்கள். ஹிட்லர் அதில் இருந்தார். கட்சியில் சேரும்போது ஹிட்லர் அதன் 55வது உறுப்பினர். ஆனால் வெறும் 55வது உறுப்பினர் என்று வெளியே சொல்லிக் கொண்டால் சிறிய கட்சி என்று யாரும் மதிக்க மாட்டார்கள். எனவே உறுப்பினர் அடையாள அட்டையில் ஊழல் செய்து 55 என்றிருந்ததை 555 என்று மாற்றிவிட்டார்கள். பின்னால் மீண்டும் கட்சியின் மூத்த உறுப்பினர் என்பதை நிறுவுவதற்காக போட்ட 3-5 ஒன்றை ஹிட்லரே நீக்கிவிட்டார். ஹிட்லருக்கு இடப்பட்டிருந்த கட்டளைகள் 2. முதலில், கட்சியின் அனைத்து மட்டங்களிலும் ஊடுருவி ஏதாவது ஒரு பதவியில் அமர்ந்து எத்தனை சீக்கிரம் முடியுமோ அத்தனை சீக்கிரம் மேல்மட்ட தலைவராவது. 2வது, இராணுவத்தினரிடையே கட்சி அரசியல் குறித்து எடுத்துச் சொல்லி அவர்களையும் கட்சிக்குள் ஊடுருவச் செய்வது. இராணுவம் ஒரு புரட்சியை தொடங்கி நடத்துவதென்பது அந்த சூழ்நிலையில் மிகவும் சிரமமான காரியம். பாராளுமன்ற ஜனநாயகம் என்கிற பெரும் பூதம் வந்திருக்கிறது. எனவே ஒரு கட்சியை குத்தகைக்கு எடுத்த மாதிரி ஒட்டுமொத்த அதிருப்தி இராணுவ வீரர்களையும் கட்சிக்காரர்களாக்கிவிட்டால் அவர்களை கொண்டு காரியத்தை செய்யலாம். ஒன்று முடியாவிட்டால் தேர்தலில் நின்றேனும் ஆட்சியை பிடிக்க முடிகிறதா பார்க்கலாம். சுருக்கமாக சொல்வதென்றால் இராணுவ வீரர்கள் நிறைந்த கட்சி, ஆனால் வெளியே தெரியாது. நிறைய உறுப்பினர்கள் உள்ள புதிய கட்சி என்றே தெரியும். 1919 ஜூலை மாதம் ஹிட்லர் முதன் முதலில் ஓர் உளவாளியாக ஜெர்மன் தொழிலாளர் கட்சிக்குள் நுழைந்தார். முறைப்படி பதிவு செய்து கொண்டு உறுப்பினர் அட்டை பெற்றுக்கொண்டார். கட்சி கூட்டங்களுக்கு தவறாமல் போக ஆரம்பித்தார். கட்சியின் நிறுவனரான ஆண்டன் ட்ரெக்ஸ்லர் ஹிட்லரை மிகவும் கவர்ந்தார். என்ன பேச்சு பேசுகிறார்! தன் மனத்திலிருக்கும் யூத எதிர்ப்புணர்வை அப்படியே பிரதிபலிக்கிறார். தவறமும் மிகப்பெரிய படிப்பாளி என்றும் சிந்தனாவாதி என்றும் தேசம் முழுவதும் அறியப்பட்டவர். எனில் தான் சிந்திக்கிற பாதையும் சரி என்றுதானே அர்த்தம்? ட்ரெக்ஸ்லர் அந்நாளில் கிட்டத்தட்ட ஹிட்லரைப் போலவே சிந்தித்த ஒரு ஜெர்மன் தேசியவாதி. அவருக்கும் யூதர்களை பிடிக்காது, கம்யூனிஸ்டுகளை பிடிக்காது, முதலாளித்துவாதிகளையும் பிடிக்காது. யூதர்களில்லாத ஜெர்மனி என்னும் சிந்தனையை முதன் முதலில் ஹிட்லருக்கு அழுத்தம் திருத்தமாக பதிய வைத்தவர் என்று இவரை சொல்லலாம். யூதர்கள் இல்லாத ஜெர்மனி சாத்தியம்தானா? ஆனால் சாத்தியமாக வேண்டும். ஜெர்மனியின் தேசிய அடையாளங்களை மீட்டெடுக்கவும் பழைய பெருமைகளை தூசி தட்டி புதுப்பொலி ஊட்டவும் அது அவசிய தேவை என்று ஹிட்லர் கருதினார். கட்சியில் அவருக்கு டீட்ரிச் எக்கார்ட் என்கிற மூத்த உறுப்பினருடன் நல்ல நெருக்கம் ஏற்பட்டது. எக்கார்ட் ஹிட்லரின் பகுதிநேர குருவாகவே ஆகிப்போனார். சித்தாந்த ரீதியில் மட்டுமல்ல, ஹிட்லரின் நடை உடை பாவனைகளை செதுக்கியவர் இவர்தான். எப்படி உடுத்த வேண்டும், எப்படி பேச வேண்டும், யாரிடம் எப்படி பழக வேண்டும், பெருங்கூட்டத்தில் பேசும்போது கடைபிடிக்க வேண்டிய நெறிகள் என்னென்ன, தொண்டர்களிடம் பழகுவது, தலைவர்களிடம் பழகுவது, பாவனைகள் பழகுவது, வீரம் பழகுவது, வெற்றி பழகுவது, இப்படி எத்தனையோ. ஓர் உளவாளியாகத்தான் ஹிட்லர் அந்த கட்சிக்குள் வந்தார். ஆனால் உண்மையிலேயே அவருக்கு தொழிலாளர் கட்சியின் இருப்பும் செயல்பாடுகளும் பிடித்து போயின. அவரும் நிறைய கூட்டங்களில் கலந்து கொண்டார். அவரது பேச்சு கட்சியினருக்கு பிடித்தது. தொடக்க காலத்தில் கட்சி கூட்டங்களுக்கு பொதுமக்கள் யாரும் வரவில்லை. 10-20 பேர் தேறினால் அதிகம் என்பதுதான் நிலை. மியூனிக்கின் புகழ்பெற்ற மது விடுதிகளில் பெரிய பெரிய அறைகளை வாடகைக்கெடுத்து கட்சி கூட்டங்களை நடத்துவார்கள். கூட்டத்துக்கு வரும் பொதுமக்களுக்கு இலவசமாக பீர் உண்டு. ஆனபோதிலும் மக்கள் வரவில்லை. இந்த நிலைமையும் மாறும் என்று ஹிட்லர் நினைத்தார். மாறத்தான் செய்தது. கொஞ்சம் கொஞ்சமாக ஹிட்லரின் பேச்சு சுவாரஸ்யம் குறித்த செய்தி வெளியே பரவ ஆரம்பித்தது. யார் இந்த புதிய நபர் என்று பார்ப்பதற்காகவே வரத் தொடங்கினார்கள். ஹிட்லர் எப்போதும் கூட்டத்தில் இரண்டாவது நபராகத்தான் பேசுவார். முதலில் ஒருவரை பேச விட்டுவிட்டு மக்களின் முகங்களை கவனிப்பார். ஆர்வத்துடன் கேட்கிறார்களா, கடனே என்று கேட்கிறார்களா, கைதட்டப் போகிறார்களா, தக்காளி வீசப் போகிறார்களா? 5 நிமிடங்களில் அவருக்கு நிலைமை புரிந்துவிடும். சூழ்நிலைக்கேற்ப அவரது பேச்சு இயல்பாக இருக்கும். அரை மணிக்கு குறைந்து ஹிட்லர் வணக்கம் சொல்ல மாட்டார். சமயத்தில் 3-4 மணி நேரங்கள் கூட இடைவிடாமல் பேசுவார். குடித்துக் கொண்டிருக்கும் பீர் காரணமா, வெடித்துக் கொண்டிருக்கும் ஹிட்லர் காரணமா என்று சொல்ல முடியாது. மக்கள் அப்படியே மயங்கிக் கிடப்பார்கள். ஒன்று நிச்சயம், கட்சிக்கு ஹிட்லர் ஒரு சொத்து கிடைத்த மாதிரித்தான் இருந்தது. தொழிலாளர் கட்சியில் ஒரு சில படித்த பெரியவர்கள் இருந்தார்களே தவிர யாருக்கும் மக்களை வசீகரிக்கும் தன்மை இல்லை. மேடையில் தூங்கி ஒளியும் பேச்சுக்களையே அவர்களால் தர முடிந்தது. ஹிட்லர் ஒருவர்தான் பிரச்சார பீரங்கியாக இருந்தார். இதனால் தலைவர்களுக்கு அவரை மிகவும் பிடித்திருந்தது. இதனாலேயே மற்றவர்களுக்கு அவரை பிடிக்காமலும் போனது. 1921 ஆண்டு கட்சியில் ஹிட்லரின் செல்வாக்கை மட்டுப்படுத்துவதற்காக ஒரு சிலர் இணைந்து ஒரு சூழ்ச்சி செய்தார்கள். ஆஸ்பர்க்கில் இயங்கிக் கொண்டிருந்த இன்னொரு சோசியலிச கட்சியை தொழிலாளர் கட்சியுடன் இணைத்து விடுகிற முயற்சி. இதன் மூலம் கட்சிக்கு இன்னும் சில முக்கியஸ்தர்கள் வந்து சேர்வார்கள். ஜூனியரான ஹிட்லரினிடம் இயல்பாகவே கீழே இறக்கப்படும். இதனிடையில் ஹிட்லர் முறைப்படி தன்னுடைய இராணுவ பணியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டிருந்தார். முழுநேர கட்சி அரசியலே தனக்கு சரியென்று முடிவு செய்துவிட்டிருந்தார். அவரது அதிகாரிகளும் அதை ஆதரித்தனர். யார் கண்டார்கள், ஹிட்லர் ஒருவேளை ஜெர்மனியின் தலையெழுத்தையே மாற்றக்கூடும். அவர்கள்தான் ஹிட்லரை தொழிலாளர் கட்சிக்குள் ஓர் உளவாளியாக ஊடுருவச் சொன்னவர்கள். சொன்ன காரியத்தை ஹிட்லர் சரியாகவே செய்திருந்தார். கட்சிக்குள் நிறைய வீரர்களையும் ஏராளமான பொதுமக்களையும் கொண்டு வந்து சேர்த்திருந்தார். மிக குறுகிய காலத்தில் கட்சியின் தவிர்க்க முடியாத சக்தியாகவும் உருவாகியிருந்தார். பகைமை தோன்றியதும் அதனால்தான். ஆனால் ஹிட்லருக்கு இந்த விஷயம் முன்பே தெரிந்திருக்கவில்லை. பெரும்பாலும் அவர் பிரச்சார கூட்டங்களில் இருந்தார். ஒரு நாளில் 2-3 பொதுக்கூட்டங்களில் அவர் பேசுவார். கால்நடையாகவே கூட்டங்களுக்கு செல்வார். காரிலும் போவார், சமயத்தில் விமானத்திலும் போவார். இடத்துக்கேற்ப நடந்து கொள்வார், மக்களுக்கேற்ப பேசுவார். படித்தவர்கள் மத்தியில் அவருடைய பேச்சு ஒரு மாதிரி இருக்கும், பாமர தொழிலாளர்கள் மத்தியில் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அடிப்படை ஒன்றுதான். யூதர்கள் ஒழிய வேண்டும், கம்யூனிஸ்டுகளை துரத்த வேண்டும், ஜெர்மன் தேசியம் தழைக்க வேண்டும். அப்படி ஊரூராகச் சுற்றி பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டிருந்த நேரத்தில்தான் மியூனிக் தலைமையகத்தில் இந்த இணைப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. ஹிட்லரின் எதிரிகள் மிக கவனமாக கட்சியின் மேல்மட்டத்தில் இது குறித்து விளக்கி பேசினார்கள். இணைப்பு ஏன் அவசியம்? நமது பலம் பெருகுவதற்கு. அவர்களும் சோசியலிசவாதிகள், நம்மை போன்ற கொள்கைகள் உடையவர்கள்தான். ஆனால் ஆள்பலம் படைபலம் கிடையாது. சிறிய கட்சி, ஆனால் படித்தவர்கள் அதிகம் இருக்கிறார்கள். சில பண்டிதர்களும் பெரிய மனிதர்களும் கூட. அது நமது கட்சிக்கு கண்டிப்பாக நல்லது செய்யும். கட்சி வளர்ச்சி என்று பார்க்கிறபோது 2 கட்சிகள் இணைவது எப்போதும் எந்நாட்டுச் சூழலுக்கும் பொருத்தமானதே. ஆகவே தொழிலாளர் கட்சி மேலிடமும் மேற்படி இணைப்புக்கு சம்மதம் சொன்னது. விஷயம் ஹிட்லரின் காதுகளுக்கு போனது. அவருக்கு தம் நண்பர்களின் சூழ்ச்சி புரிந்தது. ஹிட்லர் புன்னகை செய்தார். உடனே மியூனிக்கு விரைந்தார். கட்சி கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. ஹிட்லர் யாரிடமும் பேசவில்லை. நேரே கூட்டத்தின் மையத்துக்கு வந்தார். தலைவர் அவர்களே, நான் கேள்விப்பட்டது உண்மையா? இந்த இணைப்பு நடவடிக்கையின் பின்னால் இருக்கிற அரசியலை நீங்கள் அறிவீர்களா? உங்களுக்கு தெரிந்து உங்கள் சம்மதத்துடன் தான் இது நடந்திருக்கும் என்கிற பட்சத்தில் உங்களுக்கு நான் முக்கியமில்லை என்றாகிறது. எனவே நான் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்கிறேன். கையோடு எடுத்து வந்திருந்த ராஜினாமா கடிதத்தை வீசினார். தலைவர்கள் அதிர்ந்து போனார்கள். என்ன நடக்கிறது இங்கே? ஹிட்லர் ஏன் ராஜினாமா செய்ய வேண்டும்? மடையர்களே, ஹிட்லர் இல்லாமல் உங்களால் ஒரு பொதுக்கூட்டத்தை சமாளிக்க முடியுமா? நமது கட்சி கூட்டங்களுக்கு 5 பேருக்கு மேல் வந்ததில்லை. ஹிட்லர் இணைந்து பேசத் தொடங்கிய பிறகு நாம் கூட்டத்துக்கு வருபவர்களை கட்டுப்படுத்த வேண்டியிருந்ததையெல்லாம் மறந்துவிட்டீர்களா?
ஆக்ரோஷமாக கேட்டார் ட்ரெக்ஸ்லர். ஹிட்லர் புன்னகை செய்தார். அந்த கணத்தை தன்னுடையதாக்கிக் கொள்ள அவர் முடிவு செய்தார்.
மன்னிக்க வேண்டும் மிஸ்டர் ட்ரெக்ஸ்லர், எனக்காக நீங்கள் வாதாட வேண்டாம். என் நண்பர்களின் அதிருப்தியுடன் இங்கே நான் பணியாற்ற விரும்பவில்லை. அப்படி நான் இருந்துதான் தீர வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களானால்...
அவர் முடிக்கவில்லை. விழிகள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கின. ஹிட்லர் சற்றே தொண்டையை கனைத்து கொண்டார்.
வேறு வழியில்லை. கட்சியின் சேர்மனாக என்னை நீங்கள் அறிவித்தாக வேண்டும். சர்வ அதிகாரங்களும் இனி என்னிடத்தில்தான் இருக்க வேண்டும். நான் ஒருவன் மட்டுமே முடிவெடுப்பேன். உங்கள் அனைவருக்கும் கட்டுப்படும் உரிமை அளிக்கப்படும். இது உங்களுக்கு முடியாதல்லவா?
எனக்கு தெரியும். நமக்குள் எதற்கு கசப்புணர்வு?
நான் விடைபெறுகிறேன் நண்பர்களே.
ஹிட்லர் திரும்பி 2 அடி எடுத்து வைத்தார்.
ஓ, போகாதீர்கள், இருங்கள் இருங்கள், நீங்கள் சொல்வதை கேட்கிறேன். இதோ இதோ இப்போதே சட்ட திருத்தம் செய்யப்படும். இனி கட்சியின் சேர்மன் நீங்கள்தான். நான் பதவி விலகுகிறேன்.
அறிவித்தது யார்? தலைவர் ட்ரெக்ஸ்லரா? சந்தேகமே இல்லை, அவர்தான். அத்தனை பேரும் அதிர்ந்து விட்டார்கள். ட்ரெக்ஸ்லர் இப்படி நினைக்கிறார் என்றால் ஹிட்லர் எத்தனை முக்கியமானவராக இருக்க வேண்டும்? நமக்குத்தான் தெரியவில்லை. தலைவர் சரியாகத்தான் யோசிப்பார். ஹிட்லர் உணர்ச்சி வசப்படாமல் தன் கருத்தை மீண்டும் அழுத்தம் திருத்தமாக எடுத்து வைத்தார். கட்சியின் தொடக்ககால உறுப்பினருள் ஒருவர் அவர். தவிரவும் 10 பைசாவுக்கு பிரயோஜனமில்லாத கட்சிக்கு பல லட்சக்கணக்கில் நிதி திரளவும் உறுப்பினர்கள் சேரவும் பொதுமக்கள் ஆதரவு கிடைக்கவும் அவரது பேச்சுத்தான் காரணமாக இருந்திருக்கிறது. அவர் ஒன்றும் அலங்காரத்துக்காக பதவி கேட்கவில்லை. மாறாக செய்ய வேண்டியவை நிறைய இருக்கின்றன. கட்சியை மேலும் வலுப்படுத்துவது, மக்கள் ஆதரவை மேலும் பெருக்குவது, ஜெர்மனிய குடிமகன் ஒவ்வொருவனும் தொழிலாளர் கட்சியுடன் இணைந்திருப்பதை பெருமையாக நினைக்கும்படி செய்வது, அப்புறம் தேர்தல், ஆட்சி, அகண்ட ஜெர்மனி, ஒருங்கிணைந்த ஜெர்மனி கனவுகள்.
தன்னால் இது முடியும் என்று ஹிட்லர் அடித்துச் சொன்னார். ஆனால் அதிகாரம் வேண்டும், முழுமையாக, அங்கே இங்கே கை வைத்து துண்டு போடப்படாத அதிகாரம், சர்வாதிகாரம்.
அவர்கள் யோசித்தார்கள். கட்சி வளர வேண்டும், அதற்கு ஹிட்லர் வேண்டும் என்கிற நிலையில் அவர் கேட்பதை செய்வதுதானே நியாயம்? ஆகவே ஒரு குறைந்தபட்ச ஜனநாயகத்தை கடைசி முறையாக காப்பதற்காக வாக்கெடுப்புக்கு ஏற்பாடு செய்தார்கள். செயற்குழுவில் இருந்த 544 பேரில் 543 பேர் அவருக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். ஒரே ஒரு எதிரி. ஹிட்லர் புன்னகை செய்தார். அத்தனை பேருக்கும் தன் அன்பை தெரிவித்துக் கொண்டார். கட்சியின் பேரில் ஒரு சிறு மாறுதல் செய்ய விரும்புவதாக தெரிவித்தார். அதுவரை ஜெர்மன் தொழிலாளர் கட்சியாக இருந்ததை தேசிய சோசியலிச ஜெர்மன் தொழிலாளர் கட்சி என்று மாற்றினார். நேஷனல் சோசியலிஸ்ட் ஜெர்மன் வர்க்கர்ஸ் பார்ட்டி, சுருக்கமாக நாஜி.